வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னைப் போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். நரசிம்ம அவதாரம். காஷ்யப முனிவரின் மனைவி தீதி இரட்டை குழந்தைகளுடன் கற்பமாக இருந்தார். இந்த இரட்டையர்கள் ஜெயன் மற்றும் விஜயன் ஆகியோரின் அவதாரங்கள் என்று அண்மையில் வந்த விஷ்ணுவின் வராக அவதார வலைப்பதிவில் பார்த்தோம். வைகுந்தத்தின் வாயிற்காவற்காரர்களான ஜெயனும் விஜயனும் விஷ்ணு பகவானை வெறுக்கும்படியான வாழ்க்கையை வாழும்படி சபிக்கப்பட்டனர். தனது குழந்தைகள் கடவுளை வெறுக்கப் போகிறார்கள் என்று அறிந்த தீதி அவர்களை 100 வருடங்கள் தன் வயிற்றில் சுமந்தாள். பின்னர் அவள் பேரன் ஒரு தெய்வீக ஆத்மாவாக இருக்கப் போவதைக் கண்டறிந்த பின்னரே அவள் அக்குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அச்சிறுவர்களுக்கு ஹிரண்யாக்ஷன் மற்றும் ஹிரண்யகசிபு என்று பெயரிட்டனர். ஹிரண்யாக்ஷன் விஷ்ணு பகவானால் வராக பன்றியாக கொல்லப்பட்டான். அவனது சகோதரன் இறந்ததினால் ஹிரண்யகசிபு கோபமடைந்தான். எனவே அவன் பழி வாங்குவதற்கான சிறந்த வழியாகும் என்று எண்ணி விஷ்ணு பகவானின் அனைத்து பக்தர்களையும் துன்புறுத்தத் தொடங்கினான். விஷ்ணு பகவானை பழி வாங்குவதே குறியாக கொண்டு அவன் கடுமையான தவங்களை மேற்கொண்டான். விஷ்ணு பகவானால் தன்னை கொல்ல முடியாதவாறு ஒரு வரத்தினை பெறுவதற்காக பிரம்மதேவரை வழிபட்டான். தேவர்கள் ஹிரண்யகசிபு தவம் மேற்கொண்டிருப்பதை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதினார்கள். அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்திரன் தலைமையில் அவர்கள் ஹிரண்யகசிபுவின் ராஜ்யத்தை தாக்கினர். வெற்றி பெற்ற இந்திரன் ஹிரண்யகசிபுவின் ராஜ்யத்தை கைப்பற்றியதோடு கர்ப்பிணியான ஹிரண்யகசிபுவின் மனைவி லீலாவதியையும் சிறைப்பிடித்து அவளை தேவலோகத்திற்கு அழைத்துச் சென்றான். நாரத முனிவர் லீலாவதி பரிசுத்தமானவர் என்று அறிந்திருந்தார். எனவே அவர் மற்றொருவரின் மனைவியை அவரில்லாத நேரத்தில் அபகரித்துச் செல்வது நன்மை தராத செயல் என்று இந்திரனுக்கு அறிவுறுத்தினார். லீலாவதியை இந்திரனிடமிருந்து காப்பாற்றிய நாரத முனிவர் தனது கவனிப்பில் அவளை வைத்து கொண்டார். நாரதரின் பராமரிப்பில் இருந்தபோது முனிவரின் ஆழ்நிலை போதனைகளால் அவளது வயிற்றில் வளர்ந்து வந்த குழந்தை ஈர்க்கப்பட்டது. விஷ்ணு பகவானின் புகழை கேட்டு நாராயணா என்ற பெயரை மனதில் இருத்தி கொண்டது. பிறக்கும் முன்னமே குழந்தையின் மனதில் ஓம் நமோ நாராயணாய என்ற தெய்வீக மந்திரம் பதிந்துவிட்டது. ஹிரண்யகசிபுவின் அழகான மகன் பிறந்தபோது அவனுக்கு பிரகலாதன் என்று பெயரிட்டனர். நாரத முனிவரின் பயிற்சி காரணமாக பிரகலாதன் பகவான் விஷ்ணுவின் தீவிர பக்தனாக வளர்ந்தான். இதற்கிடையில் ஹிரண்யகசிபுவின் கடும் தவம் தேவலோகத்தை உலுக்க தொடங்கியது. தேவர்கள் பிரம்மாவிடம் உதவி கோரிச் சென்றனர். ஹிரண்யகசிபுவின் பெரும் தவத்தினால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் தேவர்களுக்கு எவ்வாறேனும் உதவ முடியும் என்ற நினைப்பில் ஹிரண்யகசிபுவுக்கு முன் தோன்றினார். ஹிரண்யகசிபு இரவாவரத்தை கோரினான். இது யாரும் யாருக்கும் வழங்க முடியாத வரம் என்று பிரம்மதேவரால் அவ்வரம் மறுக்கப்பட்ட பின் ஹிரண்யகசிபு தனது சகோதரனின் தவறிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தினால் ஒரு தந்திரமான வரத்தை கேட்டுக்கொண்டான். எந்த மனிதனாலோ மிருகத்தாலோ கடவுளாலோ ஆயுதம் கொண்டோ ஆயுதம் இல்லாமலோ வீட்டிலோ அல்லது வெளியிலோ பகலிலோ அல்லது இரவிலோ தரையிலோ அல்லது வானத்திலோ தான் இறக்கக்கூடாது என்று வேண்டினான். மறுக்க முடியாமல் பிரம்மதேவர் அவ்வரத்தை ஹிரண்யகசிபுவுக்கு வழங்கினார். பெற்ற வரத்தினால் கிடைத்த இந்த மிகப்பெரிய சக்தியுடன் ஹிரண்யகசிபு தனது ராஜ்யத்துக்கு திரும்பினான். அவன் குறிப்பாக விஷ்ணு பகவானின் பக்தர்கள் எல்லோரையும் துன்புறுத்தினான். அவனது வெற்றிகள் ஹிரண்யகசிபுவை மேலும் அகங்காரமானவனாகவும் பெருமை கொண்டவனாகவும் சுயநலமானவனாகவும் எவரையும் மதிக்காதவனாகவும் ஆக்கியது. இந்திரனையும் தேவர்களையும் விரட்டி அடித்தபின் அவன் தனது ராஜ்யத்தை தேவலோகத்தில் நிறுவி தன்னை மூன்று உலகங்களுக்கும் ஆண்டவனாக பிரகடனம் செய்தான். மக்கள் தன்னை கடவுளாக வணங்கும்படி கட்டாயப்படுத்தினான். விஷ்ணுவின் பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை எல்லா நேரத்திலும் பாராயணம் செய்வதால் ஹிரண்யகசிபு அந்த மந்திரத்தை தடை செய்தான். அதற்கு பதிலாக ஓம் நமோ ஹிரண்யாய என்று தனது புகழை சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டான். உத்தரவை மதிக்காத எவரும் தூக்கிலிடப்பட்டனர். தேவர்கள் பக்தர்களுடன் சேர்ந்து விஷ்ணு பகவானிடம் பூவுலகில் அவதாரம் எடுத்து தங்களை இந்த அராஜகத்திலிருந்து மீட்கும்படி பிரார்த்தனை செய்தனர். அவர்களுக்கு ஒரு தெய்வீக குரல் கேட்டது. விஷ்ணு பகவான் அவர்களின் துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஹிரண்யகசிபுவை கொன்றுவிடுவார் என்று அந்த குரல் உறுதியளித்தது. ஆனால் ஹிரண்யகசிபு தனது மகன் பிரகலாதனை துன்புறுத்த முயற்சிக்கும் போதுதான் இது நடைபெறும் என்றும் அந்த குரல் கூறியது. இதை கேட்டவுடன் மூவுலகங்களில் இருந்த அனைத்து ஜீவன்களும் தேவர்களும் அமைதியடைந்தனர். நாரதரின் ஆச்சிரமத்திலிருந்து ஹிரண்யகசிபு தனது மனைவியையும் மகனையும் மீண்டும் தனது சொந்த ராஜ்யத்திற்கு அழைத்து வந்தான். அவன் பிரகலாதனை அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாரிடம் கல்வி பயில அனுப்பினான். ஆசிரியர்கள் பிரகலாதனுக்கு எல்லா வகையான அறிவுகளையும் கற்பித்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக ஹிரண்யகசிபுவின் புகழையும் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு ஓம் நமோ ஹிரண்யாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் கற்பித்தனர். பிரகலாதனின் மனமும் இதயமும் ஏற்கனவே ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தால் நிறைந்திருந்ததால் வேறு எந்த புகழையும் அவனால் உள்வாங்க முடியவில்லை. இது சுக்ராச்சாரியாரையும் மற்றைய ஆசிரியர்களையும் மிகவும் கவலைக்கு உள்ளாக்கியது. எனவே அவர்கள் பிரகலாதனை ஹிரண்யகசிபுவிடம் அழைத்துச் சென்றனர். ஓம் நமோ ஹிரண்யாய என்ற புகழை தவிர எல்லாவற்றையும் அவனுக்கு கற்பித்ததாக கூறினர். இதை கேட்ட ஹிரண்யகசிபு தனது சொந்த மகன் தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கோபமடைந்தார். தன்னுடைய சினத்தை கட்டுப்படுத்தி கொண்ட ஹிரண்யகசிபு ஒருவருக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்க, அதற்கு பிரகலாதன், அன்புள்ள தந்தையே, உலகத்தையும் அதனுடனான பிணைப்புகளையும் நிராகரித்து இது எல்லாம் மாயை என்பதை புரிந்து கொண்டு விஷ்ணு பகவானின் காலடியில் சரணடைபவர் யாரோ அவர் நித்தியமான ஆனந்தத்தில் இருப்பார் என்று பதிலளித்தான். பிரகலாதன் தனது தந்தைக்கு முழு மரியாதை கொடுத்தாலும் தனது தந்தையை கடவுள் என்று புகழ்வதற்கு மறுத்துவிட்டான். ஹிரண்யகசிபு ஆசிரியர்களை பார்த்து தனது மகனை மீண்டும் குருகுல ஆச்சிரமத்திற்கு அழைத்து செல்லும்படி கட்டளையிட்டான். மேலும் விஷ்ணு பகவானின் பக்தர்கள் பிரகலாதனை பாதிக்காதபடி அவனை கவனமாக பாதுகாக்கும்படி கட்டளையிட்டான். பிரகலாதனை அவர்களது பார்வையிலிருந்து தவற விடாமல் அவனுக்கு அவனது தந்தையின் மந்திரத்தை கற்பித்த பின்னரே திரும்பி அழைத்து வரும்படி கூறி, அவ்வாறு நடக்காவிடில் விளைவுகள் கவலைக்கிடமாக இருக்கும் என்றும் கூறி அவன் அவர்களை எச்சரித்தான். விஷ்ணுவை பற்றிய போதனைகளை வழங்கியவர்கள் யார் என்று ஆசிரியர்கள் பிரகலாதனிடம் கேட்டார்கள். அதற்கு பிரகலாதன், விஷ்ணு பகவானை தவிர வேறு யாரேனும் அறிவை கொடுக்க முடியுமா என்று பதிலளித்தான். ஆசிரியர்கள் பிரகலாதனை தண்டித்து அவனை ஹிரண்யகசிபுவே சர்வ வல்லவர் என்று ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய முயன்றனர். ஆனால் பிரகலாதனோ அதனை வெறுமனே மறுத்துவிட்டான். காலம் கடந்தது. ஆசிரியர்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டனர். மற்ற மாணவர்கள் பிரகலாதனின் தெய்வீகத்தன்மையால் ஈர்க்கப்பட்டு அவனை பின்தொடரத் தொடங்கினர். இது குரு சுக்ராச்சாரியாரின் நிலைமையை இன்னும் மோசமாக்கியது. நிலைமையை கையாள முடியாமல் ஆசிரியர்கள் பிரகலாதனை மீண்டும் அவனது தந்தையிடம் அழைத்துச் சென்றனர். பிரகலாதன் தனது மரியாதையையும் வணக்கத்தையும் தனது தந்தைக்கு தெரிவித்தான். ஹிரண்யகசிபு பிரகலாதனை பாசத்துடன் மடியில் இருத்தி கொண்டு மகனின் தலையை தடவினான். இந்த ஆண்டுகளில் உன் குருவிடம் நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டான். அதற்கு பிரகலாதன், அன்புள்ள தந்தையே, யாரும் இவ்வாழ்விலிருந்து முக்தி பெற ஒரே வழி விஷ்ணு பகவானை வழிபடுவதே என்று நான் அறிந்தேன் என்றான். ஹிரண்யகசிபு குரு சுக்ராச்சாரியாரை கோபத்துடன் பார்த்தான். ஆனால் குரு உடனடியாக, இது ஆச்சிரமத்தில் யாராலும் பிரகலாதனுக்கு கற்பிக்கப்படவில்லை என்று தெளிவுபடுத்தினார். உண்மையில் பிரகலாதனின் நடத்தை மற்ற மாணவர்களை பாதிக்கும் என்று தாங்கள் பயப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த முட்டாள்தனத்தை அவனுக்கு கற்பித்தது யார் என்று பிரகலாதனை ஹிரண்யகசிபு ஆவேசமாக கேட்டான். தன்னை சரணடைந்தவர்களுக்கு விஷ்ணு பகவானே இந்த போதனைகளை வெளிப்படுத்துகிறார் என்று பிரகலாதன் தாழ்மையுடன் பதிலளித்தான். கோபத்தால் கண்மூடித்தனமாக ஹிரண்யகசிபு பிரகலாதனை தனது மடியிலிருந்து தரையில் தள்ளிவிட்டான். தனது காவலர்களுக்கு பிரகலாதனை கொல்லும்படி கட்டளையிட்டான். இருப்பினும் பிரகலாதன் அமைதியாக உட்கார்ந்து விஷ்ணு பகவானை தியானித்தான். எனவே ஆயுதங்கள் எதுவும் அவனுக்கு எந்த காயத்தையும் ஏற்படுத்தவில்லை. பின்னர் ஹிரண்யகசிபுவின் காவலர்கள் பிரகலாதனை யானையின் கால்களுக்கு கீழ் வீசினர். பெரிய பாம்புகளின் மத்தியில் தள்ளினர். ஒரு மலையிலிருந்து கீழே தூக்கி எறிந்தனர். விஷம் கொடுத்தனர். பிரகலாதனை பட்டினி போட்டனர். கடுமையான குளிர், சூறை காற்று, கொடிய நெருப்பு என்பவற்றில் இட்டனர். தண்ணீரில் மூழ்கடித்தனர். அவனை நசுக்க கனமான பாறைகளை அவன் மேல் தள்ளினர். ஆனால் இந்த கொடும் சோதனைகள் யாவும் பிரகலாதனின் நினைவில் நின்ற விஷ்ணு பகவானால் உள்வாங்கப்பட்டு பிரகலாதனுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வீணாகின. பிரகலாதனை கொல்ல முடியாமல் காவலர்கள் அவனை மீண்டும் ஹிரண்யகசிபுவிடம் அழைத்து வந்தனர். ஹிரண்யகசிபு கடும் கோபமடைந்தான். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கொந்தளித்தான். அவன் பிரகலாதனிடம், நீ வணங்கும் இறைவன் விஷ்ணு, அவன் எங்கே இருக்கிறான் என்பதை நீ எனக்கு காட்ட முடியுமா? காட்டுவாயேயானால் நான் அவனை கொன்று மூன்று உலகங்களில் நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பதை உனக்கு நிரூபிக்க முடியுமா என்று வினவினான். அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் பதிலளித்தான். ஹிரண்யகசிபுவின் கோபம் கட்டுப்பாடில்லாது பொங்கியது. அவன் இருக்கும் ஒரு இடத்தை சொல்லு. அவன் உன் முன்னால் இருக்கும் இந்த தூணில் இருக்கிறானா? நான் அவனை அதில் காணவில்லை என்றால் என் கைகளால் உன்னை கொன்று விடுவேன் என்றான். விஷ்ணு பகவானிடம் பிரார்த்தனை செய்தபடி பிரகலாதன் ஆம் என்று எந்தவித தயக்கமும் இல்லாமல் பதிலளித்தான். ஹிரண்யகசிபு தனது வாளை எடுத்து தனது அரச சிம்மாசனத்திலிருந்து எழுந்து மிகுந்த கோபத்துடன் தூணை தனது பலமான கைகளால் தாக்கினான். அவனது அடி தூணை ஆயிரக்கணக்கான துண்டுகளாக உடைத்தெறிந்தது. அதிலிருந்து இதற்கு முன் பார்த்திராத ஒரு கொடூரமான மனித உடலும் சிங்க முகமும் கொண்டதொரு உருவம் வெளிப்பட்டது. இந்த உருவம் உருகிய தங்க நிறமுடைய கோபமான கண்களையும் பயங்கர சிங்க முகத்தில் பிரகாசிக்கும் பிடரி மயிரும் கொடிய நீண்ட பற்களும் கூர்மையான நகங்களும் கொண்டதாயிருந்தது. ஹிரண்யகசிபு தன் வயமிருந்த அனைத்து வகையான ஆயுதங்களையும் பயன்படுத்தினான். எந்த வகையிலும் அவ்வுருவம் மீது ஒரு கீறலை கூட அவை ஏற்படுத்தவில்லை. அந்த நேரத்தில், அதாவது அவன் பெற்ற வரத்தின்படி, பகலோ இரவோ அல்லாத வேளையில் அவ்வுருவம் தனது கையால் அவனை தாக்கியது. ஒரு அடியுடன் ஹிரண்யகசிபுவை நிலத்தில் வீழ்த்தியது. பின் அந்த உருவம் ஹிரண்யகசிபுவை தூக்கிக் கொண்டு அரண்மனையின் நுழைவாயிலுக்கு சென்று உள்ளேயோ வெளியேயோ இல்லாமல் அவனை தன் தொடைகளில், அதாவது தரையிலோ அல்லது வானத்திலோ இல்லாமல் வைத்து அவனின் உடலை தன் வாள் போன்ற நகங்களால் ஆயுதம் இல்லாமல் கிழிக்கத் தொடங்கியது. ஹிரண்யகசிபு அழிந்தான். இதன் மூலம் விஜயன் பூமியில் தனது முதல் பிறப்பை முடித்தான். அரண்மனையில் உள்ள அனைத்து தேவர்களும் முனிவர்களும் தங்களை பாதுகாக்கும்படி பிரம்மதேவரிடம் பிரார்த்தனை செய்தனர். பிரம்மதேவர் அவர்கள் முன் தோன்றி, இது நரசிம்ம ரூபம், விஷ்ணு பகவானே தனது பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக இந்த வடிவத்தை எடுத்துள்ளார். நர என்றால் மனிதன், சிம்ஹ என்றால் சிங்கம் என்று பொருள். விஷ்ணு பகவானை அமைதிப்படுத்தும்படி அவர்கள் பிரம்மாவிடம் வேண்டினார்கள். ஆனால் பிரம்மதேவரோ, விஷ்ணு பகவான் பயங்கர நரசிம்ம அவதாரத்தை எடுத்தது பிரகலாதனால் தான் என்பதால் அவனால் மட்டுமே அதனை செய்ய முடியும் என்று கூறினார். பின் பிரகலாதனை பார்த்து நரசிம்மரிடம் செல்லச் சொன்னார். இந்த கொடூர வடிவத்தில் இருப்பது எப்போதும் அன்பர்க்கு அன்பரான விஷ்ணு பகவான் என்பதை அறிந்து எந்த தயக்கமும் இல்லாமல் பிரகலாதன் நரசிம்மரிடம் சென்று அவரது காலடியில் விழுந்தான். விஷ்ணு உடனடியாக அமைதியடைந்து தனது ஆனந்த வடிவத்தை காட்டி பிரகலாதனை தன் கையால் ஆசீர்வதித்தார். மின்னல் போல பிரகலாதனுக்கு துல்லிய நிலை பிரஜை அறிவு வந்து விஷ்ணு பகவானை புகழ்ந்து பாடத் தொடங்கினான். பகவான் விஷ்ணு எந்த வரத்தை வேண்டுமானாலும் கேட்குமாறு பிரகலாதனிடம் கூறினார். தனது தந்தையின் பாவங்களை தூய்மைப்படுத்தவும் மூன்று உலகங்களில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதித்து வரமருளுமாறு கேட்டான் பிரகலாதன். பிரகலாதன் பின்னர் தனது தந்தையின் ஆத்மசாந்திக்கான சடங்குகளில் பங்கேற்று அசுரர்களின் மன்னரானான். தனது குரு சுக்ராச்சாரியார் மற்றும் பிற கடவுள்களின் ஆசீர்வாதங்களுடன் பிரகலாதன் அசுர சாம்ராஜ்யத்தை மிக நீண்ட காலமாக நன்றாக ஆட்சி செய்தான். ஓம் நம சிவாய, ஓம் ஸ்வரூபா ஸ்வா ஸ்வா பவா, நமோ நமஹா.